ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமணிய நமஹ. ஸ்ரீ வாலாச்சல மாமுனிய நமஹ. பக்தாமிர்தம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சகஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் என்று திராவிட வேத சாகரம் என்று ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் கொண்டாடப்படுகின்றன. இந்த ஆழ்வார் பிரபந்தத்தை பரம பிரமாணமாக நம் ஆச்சாரியர்கள் கொண்டு இன்னும் கேட்டால் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தில் இதை கொண்டு தான் சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விட்டார்னு நம்ம பல காலம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இந்த வைகாசி பிரபன்னஜன கூடஸ்தரான சுவாமி நம்மாழ்வாருடைய திருநட்சத்திர வைபவத்தொடரில் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி திருவிருத்தத்தின் கட்டளை கலித்துறை இலக்கணத்தை பற்றியும் அந்த கிளவித்துறை வகையை பற்றியும் விரிவாக இரண்டு பகுதிகளாக அனுபவித்தோம். எல்லா ஆழ்வார்களுமே சில பதப்பிரயோகங்களையும் அர்த்த விசேஷங்களையும் சொல்கிற நயமே ரொம்ப அற்புதமான ஒன்று, யூனிக்கான ஒன்று. இது எல்லா ஆழ்வார்க்குமே தகும். நம்ம பெருமாள் திருமொழியிலையும் அதை போல் இராமானுஜந்தாதி அரிய பிரயோகங்கள்னு இரு இரு பகுதிகளாக அனுபவித்தோம். அடியனும் ஸ்ரீ உவே டிசிஏ வெங்கடேசன் சுவாமியும் சாதித்தது. அந்த ரீதியில் திருவிருத்தத்தில் எவ்வளோ சங்க இலக்கியத்துக்கு சங்க இலக்கியம்னே சொல்லாத திருவிருத்தம் தான் 100 பாட்டாக விரிஞ்சுது, 1000 பாட்டாக விரிஞ்சுதுன்னா பெரியோர் பணிப்பர். அப்போது திருவாழ்மொழிக்கு இது ஒரு மூலமாக ஆகரமாகவும் ஒரு நட்சலாகவும் அமைகிறது. இப்போ இதில் இல்லாத கருத்தே இல்லை என்று சொல்லலாம்படி இருக்குது. அதனால் இது திராவிட வேக சாகரத்துக்கு ஊற்றுவாயாக அமைந்ததுன்னு கொள்ளலாம். அப்பேற்பட்ட திருவருத்தத்திலேருந்து ஒரு 3 பாசுர அனுபவத்தை நாம் இன்றைக்கி எடுத்துக்க பிராப்தமாகிறது. 55 பாசுரத்தில் வண்டுகுலோ வம்பின் நீர்ப்போ நிலப்போ நிலத்தில் ஒன்போ உண்டு கழித்துழவியிற்கு ஒன்னுரைக்கியம். ஏனமுன்னாய் மண் துகளாடி வைகுந்த மண்ணால் குழல் வாய் விரைபோல் விண்டு கல்வாரும் மலருளவோ நும் இயலிடத்தே. இந்த வண்டுகளை பார்த்து நாயகன் கூறுவதாக இந்த பாசுரம் அமைகிறது. இது என்ன விசேஷம்னா, இந்த வண்டுகளே நீங்கள் எவ்வளோ நிலத்தில் இருக்கிற பூ நீரில் இருக்கிற பூவெலாம் போய் அதில் இருக்க தேனை நுகர்கிறீர்கள். அப்படிப்பட்ட தேனை நுகர்ந்தாலும் கூட இந்த உத்தம நாயகியான இந்த பெண் பிள்ளை கூந்தல் இருக்கும் இயற்கையான பரிமளம் எங்கேனும் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு இலக்கிய நயமாக எடுத்துரைக்கும் பாசனம் இது. நலம்பாராட்டின் பேர் 55 பாசனம். நலம்பாராட்டுன்னு நாயகி, நாயகியோட லட்சணத்தை நாயகன் கொஞ்சம் கொண்டாடுவதாக இருக்கும் அந்த துறையில். இதில் வண்டுகுலோவம்னு நீர்ப்பூ நிலப்பூ நிலத்தில் ஒன்பூன்றான், மரத்தில் ஒன்பூ. எப்படி பார்க்கலான்னா, சுவாபதேசத்தில் பார்க்கும்போது இதில் உள்ளுரை பொருள்னு பார்க்கும்போது நீர்ப்பூன்னா இந்த நீரிலே இருக்கும் பூவானது வியூக அவஸ்தையில் உள்ள எம்பெருமானையும், நிலத்தில் ஒன்பூன்னு ராமகிருஷ்ணாவதாதி அவதாரங்கள் விபவாவதாரங்களையும், மரத்தில் ஒன்பதுனா எட்ட முடியாத தேசத்தில் இருக்கும் பரமபதத்தையும் இதெல்லாம் குறிக்கிறது. நீங்கள் எவ்வளோ இடத்துல அனுபவிச்சிருப்பீர்கள் எம்பெரு இந்த நீர்ப்பூ நிலத்தில் ஒன்பூ மரத்தில் ஒன்பூ என்று. இதெல்லாம் இந்த ஆழ்வாருடைய, அதாவது பராங்குச நாயகியினுடைய கூந்தல் இருக்கும் இயற்கை நறுமணத்துக்கு ஒப்பாகுமோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பராங்குச நாயகிக்கு எம்பெருமானிற்கு இருக்கும் பிராவண்யம் இதுக்கு ஒப்பீடு உண்டா என்று நாயகன் பாராட்டுவதாக உடையது, பாகவதர்கள் பாராட்டுவதாக கொள்ளலாம். பாகவதர்லாம் கொண்டாடுறாளாம். எப்பேற்பட்ட பக்தி பார், எப்பேற்பட்ட வைராக்கியம், எப்பேற்பட்ட பிரணயத்துவம் என்று. அதனால் ரொம்ப அற்புதமான இது. விண்மீது இருப்பாய், மலைமேல் நிற்பாய், மண்மீது என்ன நீராய் நிலனாய் பாசுரத்துலேயும் கிட்டத்தட்ட இந்த மூணு நிலைகளை பரத்வாஜ் பஞ்சகத்திலே மூணு நிலைகள் எடுத்துரைக்கிறார் திருவாய்மொழியிலையும். அதை சூச்சிப்பிக்கிறது இந்த பாசுரம். அம்பஸ்ய வாரே போனஸ்ய மத்தியே என்ன போல அப்படி இந்த நாயகியுடைய வைராக்கியத்தையும் பக்தி பிராவண்யத்தையும் எடுத்துரைக்கும்போது அதுக்கு ஒப்புயர் இல்லாத ஒரு ஒப்புமைக்காக இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக காயின் பண்ணுறார் இந்த வார்த்தை. இது 55 பாசுரம். 82 பாசுரத்தில் அபூதோமை ஒன்று கொடுக்குறார். எருக்கள் சென்னாயிரு இரண்டுடனே உதயமருவாய் விரிகள் வெண்ணத்து எம்பெருமான் கண்கள். ஆழ்வார் எம்பெருமானுடைய கண்களை உருவ வெளிப்பாடு எம்பெருமானை பார்க்குறார். எம்பெருமான அவயவங்கள் தெரிகிறது. அதில் மானசீகமாக அனுபவிக்கும் போது அதில் துவக்கொண்டு நிற்கிறார் ஆழ்வார். அப்படி பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னா, எம்பெருமானுடைய கண்கள் ஒரு பருப்பதத்தின் மேல், ஒரு மலை மேலே உதயகிரியின் மேலே ரெண்டு சூரியன் உதித்தார் போல் இருக்கான். ஒரு சமயத்தில் எங்கேயானா ரெண்டு சூரியன் உதிக்க, சூரிய மண்டலம் உதிக்க வாய்ப்புண்டா? ஸோ இல்லுவமை இல்லை அபூதோவமை என்று சொல்வர்கள் இது வியாக்கரணத்தில். அது ஒரு ரேர் திங் இதில், இந்த 82 பாசுரத்தில். மேலும் எரிகொள் சென்னாய் இரண்டுடனே உதயமலர்வாய் விரிகின்ற வண்ணத்து எம்பெருமான்கள் மீண்டவத்துள் எரிகொள் செந்தி வீழ் அசுரரை போல எம்போலியர்க்கும் விரிவ சொல்லீர் இதுவோ வையமுத்தும் எழுதியதே. அதாவது இந்த மீண்டவத்தில் எரிக்கொள் செந்தி வீழ் அசுரரை போலன்னு, இந்த மந்தேகர் என்னும் அசுரர்கள் இவா அனவரதமும் சூரியனை தாக்குவாளாம். அப்போ அந்தனர்கள் விடுற அர்க்கியம் இருக்கு, அந்த அர்க்கியம்தான் போய் ஒரு வஜ்ராயுதம் போலே அவர்களை அந்த சூரியனிருக்கும் நெருப்பிலே விட்டில் பூச்சி விழுவது போல் விழுந்து மாள்கிறார்கள். திருப்பி அடுத்த நாள் இது தொடர்றது. மீண்டவத்துள் எரிகொள் செந்தாயிரு இரண்டனே விதை வளர்வாயின்னு, மீண்டவத்துள் எரிகொள் செந்தி வீழ் அசுரரை போல் என்று அந்த மீண்டும் மீண்டும் அந்த மந்தேகம் என்ற அசுரர்கள் தாக்க மீண்டும் மீண்டும் அந்தனர் விடும் அந்த அர்க்கியம், அது போய் வஜ்ராயுதம் போய் அந்த நெருப்பில் போய் விழறாளாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு அந்தனரின் அர்க்கத்தையும் சந்தியாவந்தனத்தையும் சொல்கிற ஒரு விருத்தாந்தம் வேறு எங்கேயுமே நினைவுக்கு வரல. ரொம்ப அபூர்வம் அது. 82 பாசுரம். இதை போல் 37 பாசுரம். கல்வன் கொள் யானதியனில் தாயார் இருக்கும்போதே பகல் கொள்ளக்கார மாதிரி அந்த வரகால் நாயகி அழைத்து சென்றதாக தாயார் ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாசுரம் அமைக்கிறார் ஆழ்வார். அதுபோல் இங்கே நாயகியுடன் நாயகனுடன் நாயகியை அழைத்து செல்லும்போது எப்பேற்பட்ட மென்மையானவள், இப்படி பாலைவன வழியில் போகிறாளே, அது எவ்வளோ கொடுமையான இடம், எப்பேற்பட்ட சத்தம், ஒரு சன்னிவேசம் இருக்கா, ஹாரிபிளான சன்னிவேசம் இருக்கே அப்படின்னு துணுக்குற்று பாடும் பாசனம் இது. கொடுங்கால் சிலையர் நிறைக்கோள் உழவர், நிறைக்கோள் உழவர்ன்ற அபூர்வமான பிரயோகம். நிறைனா பசு, பசுவை வதைப்பவர்கள் அப்பேற்பட்டவாக இருக்காங்க. கொலையில் வெய்ய கடுங்கால் இளைஞர், அதாவது கடுங்கால் இளைஞர்னா அங்கே ஒரு பசு இருக்கு 20 கால தூரத்துக்கோ 5 கால தூரத்துக்கோ தாண்டி என்றால் அந்த தொலைவை கணிசியாமல் சடக்கென அப்படி கடுங்கால் வேகமாக ஓடி சென்று அந்த இம்சை பண்ணக்கூடியவர்கள், அப்பேற்பட்ட ஒரு சன்னிவேசம் அந்த இடம். அந்த இடத்துக்கு வழியாக புகுந்தி வா போகிறாளே, துடிப்படும் கவ்வைத்து என்று பறை, அந்த பறை சத்தம், இவா போடுற பறை சத்தம் இருக்கு, துடின்றது பறை, அந்த தாளம், அந்த சத்தத்தில் ஒரு அந்த சன்னிவேசமே ஒரு மாதிரி இருக்குது. அந்த போகிற வழி இருக்கே, கொடுங்கால் சிலையர் நிறைக்கோள் உழவர்னு ஒரு பக்கம் பசுவதை பண்ணுறவா, அதை தேடிண்டு 15-20 காதம் வந்தால் ஓடி சென்று ஹிம்சை பண்ணுபவர்கள், அதுக்கான பறைவாத்தியங்கள் முழங்குகின்றன. இப்பேற்பட்ட எம் பொண்ணோ யார், தொடுங்கால் ஒசியமிடை, அப்பேற்பட்ட மென்மையானவள், வைரியாகத்தை இவளை கேட்கவே வேண்டாம், இளமான் சென்ற சூழ்கடமே என்று இப்பேற்பட்ட ஒரு பாலைவன வழியிலே போகிறாளே, என்னாகுமோ. நம்ம இதை வந்து புகுமோர் திருக்கோளூரே, வயலாளி புகுவல் குளோ என்றெல்லாம் அங்கே திருமங்கி ஆழ்வாரும் சரி திருவாழ்மொழியிலும் சரி இப்படி போகிறாளே, அவளுக்கு எதனா ஆச்சுன்னா வருத்தப்படுறாள் இல்லையா தாயார், அதுக்கு ஆகரமாக இந்த பாட்டை கொள்ளலாம். இதுக்கு மேலே 94 பாசுரம், மைப்படி மேனியும் சிந்தாவரை கண்ணும் வைதிகரே உன் திருப்படி சோறும் தகவினார் என்று பெரிய உபநிஷத்தில் சொல்லியிருக்கு. புண்டரீக ஆக்ஷன் ஏவாக்ஷனின் எம்பெருமானுடைய செந்தாமரை கண் என்ன, கரிய நிறம் என்ன, இதெல்லாம் யாராலையா சொல்ல முடியும், யாராலையும் சொல்ல முடியாது இந்த ஆழ்வார். அப்போது நீர் மட்டும் எப்படி சொல்கிறீர் ஆழ்வாரி, உமக்கெல்லாம் தெரியுமோ என்று கேட்க, அடடடடே எம்பெருமானையுடைய தாம் தம் பெருமை அறியார் என்று, எம்பெருமானுடைய பெருமை அவனே அறிய மாட்டான் என்றபோது அடியன் மொத்தம் எப்படி சொல்ல முடியும். பெரிய வைதிகர்கள் சொல்கிறா, படித்து ஞானிகள் சொல்கிறா, அதை பார்த்து நான் சொன்ன வழிய எம்பெருமானுடைய பெருமையை வேதமே சொல்ல முடியாதே, ஏதோ வாச்சோ நிவர்த்தத்தேன் மீண்டு வந்தது. எம்பெருமான பெருமையை அளவிட முடியாது, தெரிஞ்சுக்கிட்டு தான் பெருமை, அவ்வளோதான், அதை எடுத்து சொல்ல முடியுமா என்ன. அப்போ நீர் எப்படி சொன்னீர்னா, மைப்படி மேனியம் செந்தாமரை கண்ணும் வைதிகரே மெய்ப்படியால் உன் திருவடி சூடும் தகவையினார் என்று. இந்த எம்பெருமானுடைய மைப்படி மேனி என்ன, செந்தாமரை கண் எல்லாம் ஞானிகள் தான் சொல்ல முடியும், அவர்கள் தான் இதுக்கு யோகியதை உள்ளவர்கள், அதை என்னென்னா தெரிவித்து சொல்ல. அப்போ நீர் எப்படி சொன்னன்னா, எப்படி ஊராமிலைக்கும் குருட்டாமிலைக்கு என்னும் ஒரு ஊர் எல்லாம் வந்துருத்துன்னா பசுக்கள்லாம் அம்மாவது கத்துமா, அப்போது அந்த கண் தெரியாத பசுவும் கூட நின்று அதுவும் அம்மான்னு கத்தும், அது எப்படி மற்ற பசு கத்துறத பார்த்து அது கத்தித்தோ அப்படி யானும் சொன்னேன். பெரிய ஞானியர்கள், அதனால் இதுலேருந்து என்ன தெரிகிறது, கம்பீர மனசோ அனுசாரினகா என்று பெரியவர்கள் பாதையிலே மற்ற எல்லாம் போகும், எம்பெருமானே உபாய உபயமாக கொண்டா அவர்கள் வழியிலே நாம் அனுட்டிக்கலாம், அதை பின்பற்றலாம்னு தெரிகிறது. மேலே யார் செய்வர்கள் வேண்டுமனை கேட்டு எல்லாம் ஆண்டாள் நாச்சியாரும் அந்த ரீதியில் பார்க்கும்போது அப்படியானும் சொன்னேன். அதனால் எம்பெருமானுடைய பெருமையை யாரால் சொல்ல முடியும், எடுத்து சொல்ல உரைக்குமோ. அப்போ இந்த குருட்டு ஆ, இது ரொம்ப அபூர்வமான வார்த்தை, இதுவும் கண் தெரியாத ஒரு பசு குருட்டாம் இழைக்கும் எல்லையில் வந்துருத்துன்னா எப்படி மற்ற பசு கத்ததை பார்த்து இந்த கண் தெரியாத பசு கத்தலா மாதிரி, அடியேனும் இதை எடுத்துரைத்தேன்னு ஆழ்வார் விளக்குகிறார். 35 பாசுரத்துலேயும் ரொம்ப அதிக அற்புதமான அபூர்வமான பிரயோகம், பால்வாய் பிறப்பிள்ளை ஒக்கலை கொண்டு பகலிழந்த மேல்பால் திசைப்பெண் புலம்புரு மாலை உலகடந்த மால்பால் துழாய் துழாய்க்கு மனமுடையார்க்கு நல்கின்ற எல்லாம் சோல்வான் புகுந்து இதுவோ பணிவாடை துழாகின்றதே. அதாவது எம்பெருமானை பிரிந்த இந்த ஊரெல்லாம் துஞ்சியில் எம்பெருமானுக்கு மடல் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான் நாய்க்கு, ஆனால் ராத்திரி நின்றுண்டே போச்சு, அந்த பட்ட வசனம் எல்லாம் எம்பெருமானுடைய உலகளந்த அந்த எம்பெருமானுடைய திருத்துழா வேணும்னு ஆசைப்படுறா. சாயங்கால வேலை ஆயிடுத்து, கிடைக்கலை. இந்த மாலை வேலை எப்படி ஒப்புமை சொல்கிறாருன்னா, பகலிழந்த மேற்பால் திசை பெண்ணு பகலிழந்த அதாவது ஒரு தன்னுடைய கணவனை இழந்த ஒரு பெண் போல அந்த மேற்கு திசையை ஒப்புமை சொல்கிறான். இதை மாதிரி ஓமை எங்கேயுமே கிடையாது, எந்த இலக்கத்திலும் இல்லை, ரொம்ப அபூர்வம். ஏன்னா மாலை பொழுதாச்சு, இன்னும் நாயகன் வரலன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. அப்போ ஏற்பட்ட போது இந்த மாலை பொழுது அட்லீஸ்ட்டு உயிரோடு விட்டுத்தான். அந்த டயத்தில் ஒரு பனி வாடை, வாடைன்றது வடக்குலேருந்து வர காற்று, வாடைக்காற்று, வாடைக்காற்று வந்து இன்னும் கொடுமைப்படுத்து ஈர்கின்றதன் நெஞ்சமேன்னு அந்த வாடை கொடுமைப்பட்டது தான். அப்போது அந்த மாலை பொழுதோடு சேர்த்து வாடை இன்னும் இவ்வளோ ஈர்கிறது. அதுக்கு என்ன சொல்கிறா, அந்த மால் பகலிழந்து மேல்பால் திசை பெண்ணு சூரியனாயிற கணவனிழந்து மேற்கு திசை. அப்போ மேற்கு திசையை ஒரு பெண்ணாக உருவெடுத்து அவளுக்கு பர்த்தாவாக சூரியனை உருவெடுத்து, சூரியன் மறைஞ்சிட்டான் இல்லையா, அது மாலைக்கு பொழுதாயிட்டு என்று சொல்லி பால்வாய் பிறப்பில்லைன்னு இந்த பால்வாய் அமிர்த கிரணத்தை வெளியுமிழ்கிற இளம் பிறை சந்திரனாகிய பால் மாறுத வாயுத்தனுடைய இளங்குழந்தையை இடுப்பில் வச்சுட்டுருக்கான். அந்த இடுப்பில் வந்து ஒக்கலைன்றான். ஒக்கலைன்றது திசை சொல் திருநெல்வேலி பக்கம். ஒக்கலை வைத்து மலை பால் உண்ணு தந்திட வாங்கி சக்கச்சகவன் அவள் பால் உயிர் சகவண்ட பெருமான். ஒக்கலை மேல் இந்த அம்மம் உண்ணாயே, என் அம்மம் சேவம் உண்ணாயேன்னு இது பொதுவாக நெல்லை பகுதிகளில் வழங்கப்படும் இந்த ஒரு பிரயோகம். அதுதான் இங்கே ஆழ்வார் எடுக்கிற பகலிருந்த மேல் பால் திசை ஒக்கலை கொண்டு என்று. இதில் ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா, மாலை பொழுதுக்கு வாடுறான், ஆனால் நல்கின்ன எல்லாம் நல்கித்த எல்லாம்னு இந்த மாலை பொழுது ஏதோ உதவி செஞ்சால் மாதிரியும் அதை வாடகை காட்டு பிடுங்கிட்டு போயிட்டா மாதிரியும் இந்த செயல் அமைஞ்சிருக்கு. அதுதான் சொல்கிறார், பால்வாய் பிறப்பிள்ளை ஒக்கலை கொண்டு பகலிருந்த மேல்பால் திசை பெண் புலம்புறும் மாலை உலக இந்த மால்பால் துழாய்க்கு மனமுடைய ஆர்க்கு நல்கித்த எல்லாம். அப்படி என்ன உதவி பண்ணிட்டு இருந்த மாலை பொழுது, மாலை மாலையும் வந்தது மாயன் வாரார்னு மாலை பொழுது வந்தவுடனே இன்னும் விசனந்தான் ஜாஸ்தியாகுது. அப்படி மாலை பொழுது வந்த பண்ண உதவியை சோல்வான் புகுந்து ஓர் பணிவாடை துழாகின்றதேன்னு ஒரு திருடன் போல வந்து மாலை பொழுது பண்ண உதவியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இந்த வாடைன்றான். என்ன உதவி பண்ணிட்டு மாலை பொழுதுன்னா, உயிரோடு விட்டுது, அதான் உதவியும். அதான் உயிரோடு விட்டுருந்தது, அதை ஒரு சோர்வன் ஒரு திருடன் புகுந்து எடுக்கிற மாதிரி வாடை வந்து இவரை ஈர்த்து நலிந்து அப்படி துன்பப்படுத்தி தான். எப்பெருமானுடைய பிரிவாத்தாமைய இந்த மாதிரி இதெல்லாம் தான் மாலை பூசல் காலை பூசல்னு மல்லிகை கமைத்தென்னல்னு வச்சுக்கலாம். மல்லிகை கமைத்தென்னலில் தான் அது நிறைய மாலை பொழுது அப்படி அது ஞாபகப்படுத்துது இந்த பாட்டெலாம். ஆக இந்த திருவருத்தத்திலே இப்படி பல பாசுரங்கள் ரொம்ப சங்க இலக்கியத்துக்கு ஒப்பாக இல்லை, இதை வச்சுருந்தால் சங்க இலக்கியமே வந்ததுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இலக்கியம் கண்டு இலக்கணம் வரைதல்னு நன்னூல் சூத்திரம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஆழ்வாருடைய அருளி செயல்கள் தான் பரம பிரமாணம் என்று இதுலேருந்து தெரிகிறது. இன்னும் பல திராவிட சாகரணம் சொல்கிற மாதிரி அந்த திருவாய்மொழிக்கே ஆகரம் இந்த திருவிருத்தம். இதில் எப்பேற்பட்ட அபூர்வமான பிரயோகங்கள், அரிய தாட்ஸ் கருத்து செறிவுகள்னு ஏதோ ஒரு திவலை அனுபவித்தோம். யதாசக்தி யதாமதி அதுதான் உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள் உண்டோ சடகோப்பர் கொப்பொருவர்னு புயிலாத மணவாள பாமனி அருள் செய்தாரே. இதெல்லாம் எப்பேற்பட்ட விஷயங்கள். அதில் ஏதோ ஒரு இன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை அனுபவிக்கும்படி, ஏதாவது சின்ன விஷயம்னா பெரிய விஷயத்தை கொஞ்சம் அனுபவிக்கும்படி பாக்கியம் கெடுத்து அது என் கிருதஜ்ஞதாகிறேன். சமிக்குவோம். சமித்தருள் வேணும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.